SBS தமிழ்.
மீண்டும் வணக்கம் எஸ் வி ராஜதுரை ஐயா.
வணக்கம்.
இந்தியாவிலே தமிழகத்திலே மாவோயிஸ்ட் கட்சி என்ற பொது உடைமை சிந்தனை கொண்ட ஒரு கட்சியை ஆரம்பித்தவர் நீங்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட நீங்கள் தொடர்ந்து மார்க்சிய சிந்தனைகளையும் கம்யூனிஸ்ட சிந்தனைகளையும் பெரியார் கருத்துக்களையும் இணைத்து எழுதியும் பேசியும் வருகிறீர்கள். அது எப்படி சாத்தியமானது என்பதை சொல்லுங்களேன்.
அதுக்கு பாத்தீங்கன்னா பெரியார் முன்னுதாரணமா இருந்திருக்காரு. ஏன்னா அவருடைய கூட்டங்களுக்கு அவருடைய மாநாடுகளுக்கு எல்லாமே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண வற்புறுத்துவாரு. அந்த குடும்பத்தை அத்தனை பேரும் கூட்டு வரணும். அங்க குடும்பத்துல இருக்கவங்க பிள்ளை குட்டிகள் எல்லாரும் சேர்த்துதான் கூட்டு வரணும். அப்படி கண்டிஷன்ல தான் அவர் மாநாட்டே நடத்துவார். அந்த கலாச்சாரம் நம்ம கிட்ட வந்துட்டு இல்ல. நான் வந்து கேரளாவுக்கு நான் போயிருக்கும்போது நான் முதல்ல போய் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். 1980 நினைக்கிறேன் முதல்ல ஒரு தேசிய இன பிரச்சனைக்கான கருத்தரங்கு ஒண்ணு நடந்தது அங்க திருச்சூர்ல நடந்தேன்னு நினைக்கிறேன். அங்க போனா கருத்தரங்கு கூட்டத்துல ஒரு வரைய நிறைய ஆட்கள் இருந்தாலும் ரெண்டு பெண்கள் இருந்தாங்க. அதுல ஒரு பெண்ணு வந்து அந்த நடத்தின கட்சி தலைவருடைய மனைவி, இன்னொருத்தர் அவங்களுக்கு உதவியா வாழ்ந்துருக்கூடிய பெண்ணு. நான் கேட்டேன் என்னங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல தமிழ்நாடு இந்த விஷயத்துல எவ்வளவு முற்போக்கானது, எல்லா பொது நிகழ்ச்சிகளும் பெண்கள் வந்து நிறைய பேர் வர்றாங்க, கேரளாவில் இன்னைக்கு வந்து ஒரு பிற்பட்ட நிலைமை இருக்கு, என்னதான் எஜுகேஷன் ரேட்டு லிட்ரஸி ரேட்டு ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட இந்த மனோபாவம் வந்து ஒரு பிற்பட்ட ஒரு பழமைவாத மனோபாவம் தான் நிலவுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது இன்னைக்கு உண்மையாவே தெரியுது எனக்கு. ஏன்னா இப்ப வந்து சபரிமலையில எல்லா பெண்களும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறினதுக்கு பிறகு அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வருதுன்னா, அந்த எதிர்ப்புக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்துட்டு நாங்க ஆமா எங்களை அனுமதிக்க வேண்டாம்னு போராட்டம் நடத்துறாங்க. அப்ப என்ன வந்து கம்யூனிஸ்ட் அங்க வந்து பண்ணி குடும்பத்துல என்னத்த மாற்றத்தை ஏற்பட்டு இருக்கு, பெண்கள் மனசுல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, குடும்ப உறவுகள்ல என்ன மாதிரியான ஜனநாயகத்தன்மையை ஏற்படுத்திருக்குன்னு பார்த்தா இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரிதான் ஜாதியை பத்தி வந்து ஒண்ணுமே இல்ல. வந்து அப்ப ஜாதிங்கிற பிரச்சனை, ஜாதி வந்து ஒரு உழைக்கும் மக்களை வந்து பிரிக்கக்கூடியது, அதை வந்து அந்த அந்த ஜாதிய மனப்பான்மைக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தாதான் உண்மையிலேயே ஒரு கிளாஸ்ங்கிறத நம்ம உருவாக்க முடியும் என்பதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நின்ற காலமாக புறக்கணிச்சு வந்து பார்க்க தவிர்த்து, வெறும் வர்க்க போராட்டம் வெறும் வர்க்க போராட்டங்கிற மாதிரி இருந்து. அப்போ அந்த மாதிரியான சூழல்ல மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து வருது, 1990 வருது. அப்ப மிகப்பெரிய அளவுக்கு வந்து அதற்கான எதிர்ப்பு வந்து உயர் ஜாதியினத்தில்தான் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய கண்ணை தருக்கு வச்சு, ஏன் இப்படி ஒரு சமுதாயத்தில் போயிருக்கு, ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது ஏன் எதிர்க்கிறாங்க, அது வந்து இது வெறும் பொருளாதார காரணங்களுக்காக இல்ல, ஜாதிய காரணங்களுக்காக. அப்ப வந்து வெறும் பொருளாதார சுரடல் மாத்திரம் நம்ம நாட்டுல ஏன் இல்ல, அப்புறம் வந்து வந்து ஒரு பொருளாதாரம் சாராத வகையான ஒடுக்குமுறைகளை நம்ம நாட்டுல இருக்கு. இந்தியாவுடைய கேபிட்டலிசமே அப்படிதான் இருக்கு. கேபிட்டலிசம்னு பார்த்தாங்கன்னா உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுடைய கேபிட்டல்ல தான் வந்து இந்தியாவில இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்க வச்சது. அது பார்க்க வச்சும் போது ஓ மீண்டும் நம்ம வந்து பெரியார்கிட்ட நம்ம போகணும், அம்பேத்கர்கிட்ட நம்ம போகணும், அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்கிட்ட மாத்திரம் இல்ல நிறைய பேர்த்துட்டு வந்தது. அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் முனைப்போட அப்புறம் பெரியாரை எப்படி நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கலாம், அது எப்படி அந்த வரலாற்று சூழல்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு திராவிட கழகத்துக்காரங்க மாதிரி நான் எழுத, சும்மா பெரியாருடைய கற்று எல்லாம் தொகுத்து போட்டு இது பைபிள் மாதிரி அந்த பக்கத்துல பெரியார் என்ன சொல்றாரு, இந்த பக்கத்துல பெரியார் என்ன சொல்றாருன்னு வந்து பார்க்காம, அவர் வந்து வரலாற்று நிகழ்வுகளோட அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவருக்கு இருந்த தொடர்பு, காங்கிரஸ் கட்சிக்கும் அவர் தொடர்பு, தேசிய இயக்கத்தை அவர் எதிர்கொண்ட விதம், அப்புறம் ஜாதி பிரச்சனையை அவர் பார்த்த விதம், தாழ்த்தப்பட்ட அமைப்பினோட ஜாதியோட அவருக்கு இருந்த உறவுகள், இதெல்லாம் வந்து வரலாற்று ரீதியை எப்படி வந்து பார்க்கணும், அது என்ன நம்ம வந்து கத்துக்கணும், அப்புறம் என்ன அவங்க கிட்ட வந்துட்டு இல்லாம வந்து போயிட்டது அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அங்கிருந்து எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்ப அவை வந்து அந்த ஒரு கம்யூனிஸ்டத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பங்களிப்பு செய்யும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் நினைச்சேன் அப்போ அப்படி அப்படிதான் வந்து என்னுடைய நான் வந்து அடிப்படையில அந்த மாசியவாதியா தான் அன்னைக்கும் இருந்தேன், இன்னைக்கு நான் இருக்கிறேன். ஆனா அந்த மாசியம் என்பது இந்த மாதிரியான கருத்துக்கள்ல இருந்து இந்த மாதிரியான இயக்கங்கள்ல இருந்து ஊட்டம் பெறணும்னு நான் நினைச்சேன். அப்படிதான் நான் வந்து பெரியார பார்க்க ஆரம்பிச்சேன்.
மார்க்சிய சிந்தனைகள் என்று சொன்னீர்கள். மார்க்சிய சிந்தனையிலே வன்முறை கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? உங்கள் எழுத்துக்களை பார்த்தால் அதிலே வன்முறை வேண்டாம் என்று துணிக்கிறது.
இல்ல வன்முறை கூடாது என்றெல்லாம் எங்கேயுமே சொல்ல, அப்படி ஒண்ணும் அது வன்முறை என்பது மார்க்சியம் எங்களுக்கு லெனினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு போராட்டத்தினுடைய தன்மையை வந்து தீர்மானிக்கிறது வந்து அந்த போராட்டம் நடத்தவர்களை காட்டிலும் அதிகமாக வந்து இந்த போராட்டத்தை யாருக்கு எதிராக வந்துட்டு நடத்தப்படுகிறதோ அவர்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவங்கள வந்து ஜனநாயக ரீதியாக வந்து நீங்க ஆட்சிக்கு வரலாம், இந்த மாதிரி சொத்துக்களை வந்து நாட்டுடைமை ஆக்கலாம், இல்ல சோசியல் சமுதாயத்தை ஆக்கலாம்னு அவங்க சொன்னா நாம ஏன் வன்முறையை வந்து நம்ம கையாளணும்? அப்ப அந்த தவிர்க்க முடியாம வன்முறை என்பது நம்ம திணிக்கப்படுவது வந்துட்டு அரசு எந்த இடத்துல ஆடும் வர்க்கங்கள்னாலும் வன்முறை வந்து திணிக்கப்படுது. ஆனா அந்த வன்முறையை நம்ம வந்துட்டு எடுக்கும்போது அதுக்கான சூழல் இருக்கா, அதுக்கான மக்கள் வந்து தயாரா இருக்காங்களா? இப்ப வந்து பிரெஞ்சு புரட்சி பத்தி பேசுறோம், அல்ஜீரிய விடுதலை போராட்டத்தை பத்தி பேசுறோம், கியூப விடுதலை பத்தி பேசுறோம், இந்தோ சீன விடுதலை பத்தி பேசுறோம், சீன விடுதலை பற்றி பேசுறோம், ஏன் இந்தோனேஷியாவிலயுமே வந்து பாக்குறோம், எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்டம் நடக்குன்னா அதுக்கு பின்னால வந்து பெருந்திரளான மக்கள் வந்து நிக்கிறாங்க. ஆனா எல்லா இடங்கள்லயுமே ஒரு மக்கள் திரளோடு எழுச்சி மக்களுடைய உணர்வு நிலையை அந்த அளவுக்கு கொண்டு வரும்போது அப்பதான் வந்து அந்த ஆயுதம் ஏந்திய போராட்டம் என்பது வந்து சாத்தியப்படும். அப்பவும் நீங்க கேட்டா ஆயுதம் ஏந்திய போராட்டத்தோட மாத்திரம் இல்லாது, அதுக்கு பல்வேறு வகையான போராட்டங்கள், ஆயுதம் ஏந்தாத போராட்ட வடிவங்கள் எத்தனையோ வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி நான் சொன்ன வந்து இந்த குடும்பங்களை வந்து ஒரு ஜனநாயகப்படுத்துதல், பெண்களுக்கு வந்துட்டு ஒரு சமத்துவ உணர்வு ஏற்பட்டு அவங்க உரிமையை கொடுங்கல, அதுல வன்முறை மூலமாக தீர்மானிக்கப்படுறதில்லை, ஒரு கருத்து நிலைய போராட்டத்தின் மூலம் அமைதி மூலமா அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். இப்படிதான் நம்ம வந்து ஒரு போராட்டத்தை நடத்த இருக்க முடியும். இந்தியாவில வந்து அதுபடிப்பட்ட ஒரு காலம் வந்து இருந்தா தெரியல. ஏன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால வந்து போயிட்டு இருக்குது. மக்களுடைய மனநிலை அந்த மாதிரியான பெரிய அளவுக்கு வந்து அந்த பக்கம் திருப்பப்பட்டிருக்கு. நிறைய மதவாதம் ஜாதியவாதம் எல்லாம் வந்து ரொம்ப தலைவிக்கிட்டு நிக்குது. இப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒன்னு ரெண்டு இடங்கள்ல வந்துட்டு அங்க ஆயுதம் ஏந்திய போராட்டம்னா அந்த போராட்டம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு பெரிய சவாலா இருக்கிறதா நான் கருதல. அரசாங்கம் பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு நியூ சென்ஸ் நான் நினைக்கிறேன்.
இல்லை ஐயா, ஒரு குறிப்பிட்ட நூலை எடுத்துக்கொள்வோம். மனித குண்டுகளும் மரண வண்டிகளும் என்ற நூலிலே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டுள்ள நான் இப்படியான வன்முறை தாக்குதல்களை ஆதரிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறீர்கள்.
அப்படியா?
ஆமா.
நான் இந்த மாதிரியான வன்முறை, அதாவது அப்பாவி மக்கள் மேல வந்து கொல்றதுன்னு இருக்குல்ல, அததான் நான் வந்து சொல்றேன். இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கார் பாம்ஸ் அதெல்லாம் வந்து யாருக்கு இதா இருக்கு, மேல பார்த்தா அது பெரும்பாலும் அதுல சாகரம் வந்து சாதாரண மக்கள் தான். இப்ப போறாங்க வந்து இப்ப வந்து ஏதோ அமெரிக்கன் மிலிட்டரிய வந்து அடிச்சு கொண்டுட்டானும் கூட அவன் என்ன பண்ண முடியுது? ஒண்ணுமே பண்ண முடியலையே. அவன் வந்து இன்னும் உங்களுக்கு இன்னும் பல பேருக்கு வந்து கொள்றான். நீங்க பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் நடத்தும் போது அவன் வந்து ஆடு இல்லாத விமானங்கள் மூலமாகவோ அல்லது மற்ற மூலமாகவோ ராக்கெட் மூலமாக கொல்லப்படுற யாரு வந்து சாதாரண மக்கள் தானே.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், அரசியல்வாதி, முன்னாள் பேராசிரியர் SV ராஜதுரை அவர்கள். அதை மற்ற மாதிரியும் பார்க்கலாம் தானே ஐயா, இப்போ சாதாரண மக்கள் மீது அரச வன்முறைகள் தூண்டப்படும் பொழுது, ஏவி விடப்படும் பொழுது அவர்கள் மக்கள் கிளர்ந்தெழுந்து அரசுக்கு எதிராகவோ அல்லது அதிகாரங்களுக்கு எதிராக மக்கள் போராடுவதோ அல்லது அந்த போராட்டங்கள் வலுப்பெறுவதோ அதிகமாகிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம் தானே.
ஆமா, அதே எதிரினுடைய அதே முறையை நம்ம வந்து கையாள முடியாது. இல்ல வந்து எதிரின் பக்கம் இருக்கிறார்கள்னு நாம வந்து சரியாகவோ தவறாக கருதக்கூடிய சாதாரண மக்கள் மேல நம்ம தாக்கம் தொடுக்க கூடாது இல்லையா? அது எப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து இப்ப ஹங்கேரியில 1956 எழுச்சி நடக்குது, அது சோவியத் ராணுவம் போய் வந்து அது ஒடுக்குது. அது ஒடுக்குறத வந்து கண்டனம் பண்றாரு வந்து சாத்தர். கண்டன நேரத்தில் என்ன சொல்றாருன்னா சோவியத் மக்களையும் சோவியத் அரசாங்கத்தையும் வேறுபடுத்தி பாக்குறாரு. இதுக்கு எந்த வகையிலும் சோவியத் மக்கள் பொறுப்பு அல்ல அப்படிங்கிறாரு. அப்படிதான் நம்ம வந்துட்டு பார்க்கணும் வந்து எந்த வகையில அந்த மக்களை, நீங்க சாதாரண மக்களை நீங்க வந்து போய் நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குரல் கொஞ்சம் நெஞ்சனுடைய ஆதரவு சக்திகளை நீங்க இழந்துருவீங்க. நீங்க ஒரு போரில் வந்து நேரடியாக சம்பந்தப்படாத மக்களை அல்லது வந்து அந்த போரில் ஈடுபடக்கூடிய ஆதிக்க சக்திகளுடைய கருத்து நிலைக்கு சரியாகவோ தவறாகவோ ஆளாக இருக்கக்கூடிய மக்களை உங்கள் பக்கம் வந்து கொண்டு வர்றதுக்கான நல்ல வழிமுறைகளை நீங்கள் கையாளாம நீங்க அவங்க பக்கம் இருக்கிறாங்க அந்த ஒரு ஆதிக்க ஏற்ற சேர்ந்தவங்க சொல்லிட்டு நீங்க அவங்க மேலே நீங்கள் தாக்குதல் வந்து கொடுத்தீங்கன்னா அது என்ன கேட்டால் உங்களை வந்து அந்நியப்படுத்தலாம் செய்யும், அவர்களுடைய ஆதரவை நீங்கள் இழந்துருவீங்க. நீங்கள் அது ஒரு பக்கம். ரெண்டு, தார்மீகம் தவறானது. அது இந்த போருக்கோ அல்லது வந்து ஒடுக்குமுறைக்கோ எந்த விதத்திலையும் நேரடியாக சம்பந்தம் இல்லாத மக்களை கொள்வதில் எந்த விதத்திலையும் நியாயம் இல்லையா? அப்படிதான் நான் நினைச்சேன்.
சரி, இப்ப உங்களை பத்தி ஒரு ஆவணப்படம் 3-4 வருடங்களுக்கு முன் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தேன். ஆனால் தேடி பார்த்தால் அதை தடை செய்து விட்டார்கள் என்று அறிகிறேன். அது என்ன நடந்தது?
இல்ல, அது என்னன்னா உண்மையில பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்ல. அதுல அதுல எனக்கு என்ன கேட்டா நான் நேர் காணப்படவே இல்லை அந்த படத்துல. நான் அதுல அந்த படத்துல வர்றதே கிடையாது. ஆனா நான் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போயிருந்தேன். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால நான் பிழைச்சு வருவேனா என்ற நிலைமையை வச்சு எனக்கு ஒரு கண் பார்வை போயிட்டது. அப்புறம் 2014 வந்து நான் ஏறக்குறைய இறக்கம் தருவாய்க்கு நான் வந்து போயிட்டேன். அப்ப என்னை வந்து பார்க்க வந்த நண்பர்கள் அதுக்கு பிறகு மீண்டு வந்து உடல் என்ன ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தூக்கி கொண்டு போகக்கூடிய நிலையில நான் ஒரு ஏற்கனவே உறுதிமொழி அளிச்ச மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு வந்து போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த என்னுடைய பழைய நண்பர்கள் சொன்னாங்கன்னா, ஐயோ இப்படி ஆயிட்டீங்களா, வந்து குறைஞ்சபட்சம் உங்களை பற்றியா நினைவுகளாக ஏதாவது எஞ்சி இருக்கட்டுமே, நாங்க ஒரு படம் எடுக்கிறோம்னாங்க. நான் சொன்னேன், ஆவண படம் எடுக்கக்கூடிய மாதிரி அளவுக்கு வந்து எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை, அப்படி ஒரு முக்கியமான நபர் நான் இதுக்காக சொல்ல, வெறும் ஒரு போர்டு அடக்கத்துக்காக நான் சொல்லல, உங்ககிட்டயும் சரி அவங்ககிட்ட சரி, உண்மையிலே நான் அப்படி இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி எனக்கு கருதல என்ன அதை பத்தி எடுக்க வேணாம். அல்ல எல்லாம் நாங்க வாசல் எடுக்கணும். அப்ப நான் அந்த ஊரை விட்டு நான் அஞ்சு மாசம் நான் உடல்நிலை சரியில்லாம நான் சென்னையில போய் நண்பர் வீட்டுல நானும் என்னுடைய மனைவியும் இருக்க வேண்டிய காலம். அப்ப எங்க வீட்டுல ஒரு பொறுப்பா எங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெண் இருக்கு. அப்புறம் அந்த பெண்ணை இவங்க கூட்டு வந்து எங்க வீட்டை திறந்து என்னுடைய பழைய படங்கள் அவங்க எல்லாம் சிலதெல்லாம் எடுத்துட்டு, அப்ப நான் எழுதிய நூல்களினுடைய அட்டைப்படங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதை அவங்க வந்து ஆவணப்படத்துல இணைச்சிட்டு பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை அவங்க கேட்டிருக்காங்க. நல்ல தலித் எழுத்தாளர்கள், அப்புறம் இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், அப்புறம் என்னுடைய பழைய நண்பர்கள் ஒன்று ரெண்டு பேரு, இவங்களெல்லாம் வந்து நேர்காணல் பண்ணி அவர்களுடைய நேர்காணல்கள் எல்லாம் அதுல இருக்குது. அப்ப இடையிலே என்னுடைய சில புகைப்படங்கள் வரும் அவ்வளவுதான். அதுல எதுவுமே தீவிரவாத பேச்சுக்களோ தீவிரவாத கருத்துக்களோ ஒண்ணுமே இல்லை அதுல. அது கடைசி என்னன்னு கேட்டா அவங்க ஒரு டெக்னிக்கலான ஒரு காரணம் கேட்டு சென்சார் போர்டு ஒப்புதல் வாங்கல, இதுக்கும் வந்து போலீஸ் அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் அந்த வெளியீட்டு விழாவுக்கு வர சொல்லியிருந்தாங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். நான் இது எனக்கு என்னுடைய படத்தை பாக்குறதுக்கு மொத்தம் வெக்கமா இருக்குது வந்து, அதுல வேற நான் எப்படி அதுக்கு வர முடியும், நான் வரமாட்டேன்ட்டேன். நான் வரல. அப்புறம் பார்த்தா அவங்க போலீஸ் கடைசி மண்டபத்துக்கு அனுமதி கொடுத்து போலீஸ் அனுமதி கொடுத்துட்டு கடைசி நேரத்துல இதுக்கும் நல்ல கண்ணு மாதிரியான ஆட்கள்லாம் அங்க வந்திருக்காங்க, மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களும் அதை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவன் பாட்டுக்கு திடீர்னு அங்க வந்துட்டு இல்ல மண்டபத்துல உங்களை அனுமதிக்க முடியாதுன்னு அவன் தடை பண்ணிக்கிட்டான். அப்புறம் என்னடா பண்ண, அங்க வந்தவங்க எல்லாம் போயிட்டு அவர் பக்கத்துல ஏதோ ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போய் அவங்களுடைய மொட்டை மாடியில ஒரு 110 பேர் வர மாதிரி ஒரு பெரிய மொட்டை மாடி இருந்திருக்கு, அதுல அவர் திரை போட்டு காட்டுறேன். என்ன கிட்ட எனக்கு ஒரு அஞ்சு காப்பி எடுக்கிறான், இது வரைக்கும் அதை நான் திறந்து கூட நான் பாக்கல, என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. உண்மையில நியாயக்காக நியாயத்துக்காக ஒரு சமத்துக்காக போடக்கூடிய எல்லா எதுக்கு மேலேயும் எனக்கு ஒரு அனுதவம் ஆதரவும் எனக்கு இருக்கு. அதனால வருவில்ல, இன்னும் அந்த பெரிய அந்த ஒரு நல்ல தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் நான் இருப்பேனுங்கிற ஒரு அச்சம் அந்த போலீஸ்காரங்களுக்கு இல்லையா தெரியல. ஏன்னா எனக்கு இன்னும் போலீஸ் நான் இருக்கிறேன், இன்னமும் ஒரு கண்காணிப்புலாம் நான் இருக்கிறேன். அப்ப எப்பாவது வந்து அவங்க கேட்பாங்க, நானும் ரொம்ப மரியாதை தான் கேட்பாங்க. ஏன்னா நான் எந்த ஒரு உடல்நிலை காரணமாகவும் அல்லது எனக்கு ஏற்பட்ட சில ஒரு வேறு சில சந்தேகங்கள் காரணமாக நான் ரொம்ப நேரடியா எந்த அரசியலுக்கு தொடர்பு வச்சுக்கிறது இல்லை, ஈடுபடுறது இல்லை, என்னால முடியறதில்லை. என்னுடைய ஒரு பிசிக்கலான நடமாட்டம் கூட ரொம்ப குறைஞ்சு போயிட்டது. எனக்கு தனியா வந்து ஒரு இன்னொருத்தருடைய துணை இல்லாம தெருவில் நடக்க முடியாது, என்ன அந்த அளவுக்கு பார்வை குறையாகி போயிட்டது. அதனால எதுவும் பெரிய அளவுக்கு நான் எந்த செயலும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால இருந்தாலும் அந்த நான் சாகர வரைக்கும் அந்த போலீஸ் லிஸ்ட் நான் இருப்பேன். அவங்க அப்ப அடிக்கடி வருவாங்க, கேட்பாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க, அல்ல எங்க உறவினர்கிட்ட போய் கேட்பாங்க, நண்பர்கிட்ட கேட்கறாங்க. எங்கால 2-3 மாசம் நான் வந்து திடீர்னு ஊரை விட்டு போயிட்டேன்னா உடனே பல பக்கமும் தேடுதல் நடக்கும். இவர் எங்க இருக்கா, என்ன சமாச்சாரம் நடக்கும், அங்க எங்களோட லோக்கல் போலீஸ் வச்சுட்டு இவர் எங்கெல்லாம் இருக்காரா, என்ன பண்றதுன்னு கேட்டு இன்னும் விசாரணை பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் நடக்குது. அந்த அடிப்படையில நான் இன்னும் ஏதோ அந்த தீவிரவாத யாயத்தோட நான் இருக்கிறேங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கூடும். அது குறைஞ்சபட்சம் அது பாசாவது இருந்திருக்கலாம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அனுபவிச்சிருக்கலாம். அப்ப அனுமதிக்கவே முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்னால அவங்க ஒரு விளக்கமும் நோட்டீஸும் அந்த படத்தை தயார் செய்யனுடைய நண்பருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இதை சினிமாட்டோகிராஃப் விதியின்படி நீங்க வந்து சென்சார் போர்டு ஒப்புதல் வாங்கணும், அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வாங்கணும், அப்புறம் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஏதோ போட்டிருந்தாங்க. அப்புறம் அவர் பார்த்து அவருக்கே அது சிரிப்பா போயிட்டுது, சரி விட்டு தொலைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு தொலைச்சிட்டோம்.
முன்னர் குறிப்பிட்டதை போல இந்த மாவோயிஸ்ட் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்த நீங்கள் அதிலிருந்து விலகிவிட்டு, விலகியிருந்தாலும் தொடர்ந்து அரசியலில் ஏதோ செய்து கொண்டிருந்தானே இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லுங்களேன்.
மாவோயிஸ்ட் கட்சின்னு ஆரம்பிச்சது நான், அதிலிருந்து வெளியில் வந்து வருது நாட்களுக்கு தான் ஆச்சு. அதுக்கு முன்னால பீப்புள்ஸ் வார் குரூப்னு ஒண்ணு இருந்தது. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியும் அங்க நக்சல் இயக்கம் வந்து சாரு மசம்தார் இருந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பல புழுக்களா கட்சிகளா பிரிஞ்சு போயிட்டது. அத பிரிஞ்சு போனதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், அங்க வந்து கொண்டப்பள்ளி சீதாராமையான்னு ஆந்திராவில் அவரு தெலுங்கானா போராட்ட காலத்திலேயே பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் போராளி, அவருடைய தலைமையில பீப்புள்ஸ் வார் குரூப்னு ஒண்ணு உருவாச்சு. அந்த குரூப் தான் ஒண்ணு முழுக்கவும் ஒரு ஆயுதமேந்திய போராட்டத்தை முழுக்கவும் கைவிடாமலும் அதே நேரத்துல மாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வெகு மக்கள் அமைப்பை வந்து உருவாக்கணுங்கிற அது கட்டாயம்ங்கிற அடிப்படையும் மிகப்பெரிய அளவுக்கான அதுல வந்து விவசாய கூலி சங்கம்னா லட்சக்கணக்கில் அப்ப இருந்தாங்க அப்போ 80களில இருந்து. அப்புறம் அந்த மாதிரியான ஒரு இயக்கம் வரும்போது நான் என்ன பண்ண, நான் அவங்களோட சேர்ந்து நான் அவங்களுடைய மனித உரிமையை காப்பாற்றுவதற்கான இயக்கத்துல அவங்களுடைய கலாச்சார இயக்கத்துல ரொம்ப நெருக்கமா தான் நான் இருந்தேன். ஆனா 84 வந்து ஒரு உங்களுக்கே தெரியுமா ஒரு கருத்து வேறுபாடு வந்தோன்னா உடனே ஒரு ஏகாதிபத்திய ஏஜென்ட் அந்த ஏஜென்ட் ஏஜென்ட் முத்திரை குத்துவாங்க. அது மாதிரியான ஒரு அவல நிலை ஆனதுக்கு பிறகு நான் கொஞ்ச நாள் வெளியில வந்து அப்புறம் இன்னொரு குரூப் அது அவங்களும் இப்ப பீகார் இந்த மாதிரி வடமான நேரத்துல கொஞ்சம் நல்ல செல்வாக்கான ஒரு கட்சி அவங்க லிபரேஷன் மார்க்சிஸ்ட் லிபரேஷன் அவங்களோட தொடர்பு வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு என்ன நாளாவட்டத்துல எனக்கு மனித உரிமை செயல்பாடுகள்லயே ஏறக்குறைய ரொம்ப நாள் ஈடுபட்டிருந்தேன். அதனால ஒரு பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்டீஸ் அதுல ஒரு மனித உரிமை நூறலுக்கு மேலுக்கு எதிரான போராட்டங்கள்ல
அதில் ஒரு 20-25 வருடங்கள் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறீர்கள் இல்லையா?
ஏறக்குறைய இருந்தேன். 81 ஏறக்குறைய தொடர்ந்து வந்து நான் 2001 வரைக்கும் 20 தொடர்ச்சியாக தானே இருந்திருக்கேன். அப்புறம் 2001 அப்புறம் எனக்கு உடல்நிலை ரொம்ப சரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அங்கிருந்து நாங்க சென்னை விட்டு வெளியில வர வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சு. அதனால அப்புறம் விட்ட குறை தொட்ட கறிக்கு அப்பப்ப 2009 வருஷம் கூட அந்த செயல்பாடுகள்ல இருந்தேன். குறிப்பா மரண தண்ணி ஒழிப்பு இயக்கத்துல இருந்தேன். அந்த மாதிரி சிலது அப்புறம் சில ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அதுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உடல்நிலை சுத்தலமா சரிஞ்சு போயிட்டது.
இந்த உரையாடலை மீண்டும் தொடர்வோம் ஐயா.
சரி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.